ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோடி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 28. சூத புராணிகர் கூறுகிறார், ராவணன் ராட்சச கூட்டத்திலேயே மிகவும் உயர்ந்தவன், தன்மானம் உடையவன், நான் என்னும் செருக்குற்றவன். அவன் பர்வகங்களிலேயே மிக உயர்ந்ததான கைலையங்கிரியில் பரமசிவரானை மிகுந்த பக்தியோடு ஆராதித்து வந்தான். ஆனால் சிவனார் நேரில் காட்சியளிக்கவில்லை. ஆகவே அவன் வேறு விதமாக தவம் செய்ய ஆரம்பித்தான். இமயத்தில் சித்தித்தானம் என்கிற மலையின் தென்புறத்தில் உள்ள மரங்கள் அடர்ந்த ஒரு வனத்தில் பூமியில் ஒரு பெருங்குழியை தோண்டினான். அதில் வேள்விக்காக தீயை வளர்த்தான். அருகிலேயே சிவனாரை பிரதிஷ்டை செய்தான். ஹோமம் செய்ய ஆரம்பித்தான். நல்ல கோடைக்காலத்தில் நான்கு புறங்களிலும் தீமூட்டி கண்களை ஐந்தாவது தீயான சூரியனையே பார்த்து கொண்டு ஐந்து அக்னியின் நடுவில் நின்று தவம் செய்தான். நல்ல மழைக்காலத்தில் திறந்தபடியில் மழையில் நனைந்தவாறே தவம் செய்தான். குளிர்காலத்தில் நீருக்குள் மூழ்கியிருந்து தவம் செய்தான். இவ்வாறு மூன்று விதமாக கடுத்தவம் இயற்றினான். இருந்தும் ஈசனார் கருணை புரியவில்லை. தீயவடியில் செல்லும் தீயோர்க்கு ஆராதிக்க எளியவரா இறைவன்? பின் இராவணன் தனது தலைகளை அறுத்து ஆகுதி தந்தான். இவ்வாறு ஒன்பது தலைகளையும் ஒவ்வொன்றாக அறுத்து வேள்வியில் இட்டான். பத்தாவது தலையையும் அறுத்து ஹோமம் செய்ய முற்பட்ட போது சிவனார் நேரில் காட்சியளித்தார். அவரது மற்ற ஒன்பது தலைகளையும் எவ்வித நோயுமின்றி முன்போல் இருக்கச் செய்து அவன் வேண்டியவாறு ஒப்பற்ற திரளையும் அளித்தார். இறைவனது கருணையை பெற்ற இராவணன் தலை வணங்கி இரு கைகளையும் உயரத் தூக்கிய வண்ணம், இறைவா, நான் தங்களை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். எனது இந்த வேண்டுதலை தாங்கள்தான் பயனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும். நான் தங்களையே சரணம் பற்றியுள்ளேன், கருணை புரியுங்கள் என்று வேண்டினான். இவ்வாறு இராவணன் வேண்டவே இறைவன் சங்கடத்தில் ஆழ்ந்து மனமின்றி கூறலானார், அரக்கர் தலைவனே, நான் கூறும் பொருள் செறிந்த சொற்களை கேள். நீ இந்த உயர்ந்த சிவலிங்கத்தை மிகவும் பக்தியோடு உன் வீட்டிற்கு எடுத்துச் செல். ஆனால் இதை தரையில் வைக்காதே. தவறி வைத்தாலும் அது வைத்த இடத்திலேயே வேறொன்றை நிலைத்துவிடும். பின் உன் விருப்பப்படியே செய். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, சிவபிரான் இவ்வாறு கூறவே இராவணன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அச்சிவலிங்கத்தை ஏந்தியபடி தன் அரண்மனைக்கு செல்ல புறப்பட்டான். ஆனால் சிவபிரானது மாயை என்ன செய்தது தெரியுமா? ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் என்னவோ புலன்களை அடக்கி தவம் செய்தவன் தான். ஆனால் இப்பொழுது இயற்கையின் அழைப்பை தடுக்க இயலவில்லை. அப்பொழுது அங்கு ஓர் இடைச்சிறுவன் எதிரே வந்தது கண்டு அவனிடம் அச்சிவலிங்கத்தை தந்துவிட்டு சிறுநீர் கழிக்க உட்கார்ந்தான். ஒரு முகூர்த்தம்தான் கழிந்தது. சிவலிங்கத்தின் பாரத்தை அந்த இடைச்சிறுவனால் தாங்க முடியவில்லை. கைகளில் வலி தோன்றவே சிவலிங்கத்தை தரையில் வைத்து விட்டான். வைரமயமான அச்சிவலிங்கமும் அங்கேயே உறுதியாக நிலைத்தது. அதன் தரிசனமே வேண்டுவதையெல்லாம் அழிக்க வல்லது, பாம குவியல்களை அழிப்பது. நிவர்களே, இச்சிவலிங்கம்தாம் வைத்தியநாதர் என்கிற திருப்பெயர் கொண்டு மூவலகங்களிலும் புகழப்படுகிறது. நல்லோர்களுக்கு இம்மை மறுமை பலன்களை தரவல்லது. இவ்வாறு அச்சிவலிங்கம் அங்கேயே நிலை கொண்டதைக் கண்ட இராவணன் சிவனாரிடம் பல பல உயர்ந்த வரங்களை பெற்று தன் இருப்பிடம் திரும்பினான். உலக நன்மை கருதியன்றோ சிவபிரான் அங்கேயே நிலை கொண்டது. இலங்கை திரும்பிய இராவணன் நடந்தது அனைத்தையும் தன் மனைவி மந்தோதரியிடம் கூறி மகிழ்ந்தான். இச்செய்தியை அறிந்த இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் உடனே அவ்விடம் வந்தனர். மனதை சிவனாரிடம் ஒப்படைத்தனர். பெருமகிழ்ச்சி கொண்டு சிவனாரை விசேடமாக பூஜித்தனர். சிவனார் அச்சிவலிங்கத்தில் கோயில் கொண்டுள்ளது கண்டு அதை முறைப்படி தாவித்து பூஜித்து வணங்கி துதித்து பின் விண்ணுலகம் திரும்பினர். ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத புராணிகரே, சிவலிங்கமோ அங்கேயே நிலையாக தாவிக்கப்பட்டு விட்டது. ராவணனும் தன் நகரம் திரும்பிவிட்டான். அதன் பின் அங்கு என்ன நடந்தது? தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, இராவணன் தன் நகரம் அடைந்ததும் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் தன் அன்பு மனைவியான மந்தோதரியிடம் மகிழ்ச்சியோடு கூறினான். அவளும் மிகவும் மகிழ்ந்தாள். ஆனால் இதை அறிந்த தேவர்களோ பயத்தில் ஆழ்ந்தனர். இந்த இராவணனோ கொடியவன், சிவனாரிடம் வரம் வேறு பெற்றுள்ளான். எனவே பெருந்திரல் படைத்த இவன் என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே என பயந்தனர். ஆகவே அவர்கள் தேவர்ஷி நாரதரை இராவணனிடம் அனுப்பினர். இலங்கை சென்ற நாரதர் இராவணனிடம், ராவணா, நீயோ பரமசிவ பக்தன், உயர்ந்த தவம் செய்தவன். உன்னை கண்டு நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நீ சிவபிரானை குறித்து தவம் செய்த சிறப்பிலே உள்ளபடி கூறுவாயா என கேட்கவே, இராவணன் தான் செய்த சிவபூஜை தலைகளை கொய்து வேள்வி செய்தமை பத்தாவது தலையையும் வேள்வி தீயிலிட துணிந்த போது இறைவன் தோன்றி ஒப்பற்ற தலை தந்தது, ஜோதிலிங்கம் அடித்தது ஆகிய அனைத்தையும் கூறினான். இதை செவிமடுத்த நாரதர், ராவணா, சிவபிரான் உனக்கு பெருந்தரலை அளித்தார் என்று கூறினாயே, அதையெல்லாம் நீ உண்மையென்றா நினைக்கிறாய்? அதை சோதித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே நான் கூறுவதை கேள். நீ உடனே சென்று கைலையங்கிரியை தூக்கிப்பார். அவ்வாறு அம்மலையை நீ தூக்கிவிட்டால் சிவனார் தந்த வரம் உண்மையானது என்று அறியலாம் என்று கூற ராவணனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. முனிவர் கூறியதுதான் உண்மை என்று எண்ணிய இராவணன் நேரே வடக்கே சென்று கைலையை தூக்கலானான். மலை நடுங்கியது. இதை கண்ட பார்வதி தேவி, நாதா, நல்லதொரு அடியவனுக்கு அளித்த வரத்தின் பயன் தெரிந்தது. அவனும் அதை நிறைவேற்றினான். அமைதியாக இருந்த நல்லதொரு வீரனுக்கு நீங்கள் தந்த பலம், அதுவும் ஒப்பற்ற பலம், அதன் பயன் இதுதான் என்று கூறவே இறைவன், ராவணா, தீயவனே, நல்லெண்ணம் அற்றவனே, செருக்குற்றவனே, உன் தோள்களின் செருக்கை அடக்கும் வீரன் வெகு விரைவில் இவ்வுலகில் தோன்றப்போகிறான் என்று ராவணனை பார்த்து ஜெபித்தார். சூதர் கூறுகிறார், இவ்வாறு நடந்ததை நாரதர் தேவர்களிடம் கூறினார். ராவணனும் மகிழ்ச்சியோடு திரும்பினான். சிவனார் அழித்த திரளால் உலகங்களை தன் வயமாக்கினான். எதிர்ப்பாரின்றி திரிந்தான். இதுவரை வைத்தியநாதேஸ்வர ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறினேன். இது கேட்பவர்களின் பாவங்களை துடைப்பது. அத்தியாயம் 29-30. நாகேஸ்வர ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும். சூதபுராணிகர் கூறுகிறார், அந்தன சிரேஷ்டர்களே, இனி பரம்பொருளான சிவபிரான் நாகேஸ்வரன் என்கிற சிறந்த ஜோதிலிங்கமாக தோன்றிய இனிய கதையையும் அதன் பெருமையையும் கூறுவேனாக. பார்வதி பிராட்டியின் திருவருள் பெற்ற தாருகை என்கிற ஓர் அரக்கி பெருஞ்செருக்கியாக திரிந்து வந்தாள். அவளுடைய கணவன் பெருந்திரல் படைத்த தாருகன் என்னும் அரக்கன். அவன் பெருந்திரல் கொண்ட பல அரக்கர்களையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு நல்லோர்களையும் சான்றோர்களையும் அழிக்கலானான். வேள்மைகளையும் அறநெறிகளையும் அழிக்கலானான். மேற்கு கடற்கரையில் அவனுக்கென்று செழுமை மிக்க ஒரு காடு இருந்தது. அது நாற்புறங்களிலும் 16 யோஜனை தூரம் பரவி இருந்தது. தாருகை என்கிற அந்த அரக்கி பொழுதுபோக்கிற்காக எங்கெல்லாம் செல்கிறாளோ அங்கெல்லாம் செழுமை மிக்க இக்காடும் உடன் செல்லும். அப்பொழுது அந்த வனத்தில் உள்ள மரம், செடி, கொடிகள் முதலிய அனைத்தும் உடன் செல்லும் என்பதை சொல்லத்தான் வேண்டுமா? இவ்வனத்தை பாதுகாக்கும் பொறுப்பை பார்வதி பிராட்டி இந்த தாருகையிடம் ஒப்படைத்திருந்தாள். இச்செருக்கால் தன் கணவனான தாருகனுடன் மனம் போனபடி அக்காட்டில் தெரிந்து வந்தாள். இதனால் அங்குள்ள மக்கள் பெரிதும் பயந்து அவர்வர் என்கின்ற முனி மகரிஷியிடம் சரணடைந்து தங்களது கட்டத்தை தெரிவித்தனர். இதை கேட்ட அவுர்வ முனி, தன்னை சரண் அடைந்தவர்களை காக்கும் பொருட்டு எந்த ஓர் அரக்கன் இந்நில உலகில் பிராணிகளை இம்சிக்கிறானோ, வேள்விகளை அழிக்கிறானோ, அவனது உயிர் அத்தருணத்திலேயே அழிந்துவிடும் என ஒரு கடும் சாபம் அளித்தார். இவ்வாறு முனிவர் சாபம் அளித்ததை அறிந்த தேவர்கள் உடனே தீயோர்களான அரக்கர்கள் மேல் படையெடுத்தனர். இதனால் அரக்கர்கள் பயந்தனர். போரில் அரக்கர்கள் தேவர்களை கொல்வார்களே ஆனால் முனிவரது சாபப்படி அவர்களும் இறந்து விடுவார்கள். ஒருவேளை அரக்கர்கள் தோற்பார்களே ஆனால் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். அப்பொழுது தாருகை என்கிற அரக்கி, நான் விரும்பும் இடமெல்லாம் இவ்வனத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்று சொல்லி அவ்வனத்தை அப்படியே கடல் நடுவிற்கு எடுத்துச் சென்றார். இதனால் அரக்கர்கள் சிறிதும் பயமின்றி கடல் மத்தியில் வசிக்கலாயினர். முனிவரது சாபத்திற்கு பயந்த அவர்கள் பூமியின் பக்கமே வராதிருந்தனர். இவ்வாறு இருக்க ஒரு சமயம் மனிதர்கள் பலர் படகுகளில் ஏறிய பக்கம் சென்றனர். இதை கண்ட அரக்கர்கள் அவர்களை பிடித்து கைதிகளாக்கி சிறையில் அடைத்து துன்புறுத்தினர். இக்கைதிகளில் சுப்ரியன் என்கிற ஒரு வைசியன் தலைவனாக இருந்தான். அவன் நிறைந்த ஒழுக்கமுடையவன். திருநீரும் சிவமணியான ருத்ராட்சமும் அணிந்திருப்பவன். சிவனரில் இருக்கும் பரமசிவ பக்தன். அவன் சிவபூஜை செய்யாது உணவருந்த மாட்டான். அவன் தானே மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து முறைப்படி பூஜை செய்தான். அங்குள்ள மற்றவர்களுக்கும் சிவபூஜை நெறிமுறைகளை கற்றுத்தந்தான். இதனால் அக்கைதிகள் அனைவரும் நமசிவாய என்கிற சிவ ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி சிவபிரானை தியானிக்கலாயினர். இவ்வாறு 6 மாதங்கள் கழிந்தன. சிவபிரானும் சுப்ரியனுக்கு காட்சி தந்தார். இவ்வாறு இருக்க ஒரு நாள் தாருகனுடைய சேவகன் சிவபிரானுடைய சிவலிங்கத்தை கண்டு அதை தாருகனுக்கு தெரிவித்தான். அவனும் உடனே சுப்ரியனிடம் வந்து உண்மையை கூறுமாறு மிரட்டினான். சுப்ரியன் தனக்கொன்றும் தெரியாதன கூறவே சிரங்கொண்ட அரக்கன் தாருகன் சுப்ரியனை கொல்லச் சொல்லி பல பல அரக்கர்களை ஏவினான். இதனால் பயந்த சுப்ரியன் சிவபிரானை மனதில் கொண்டு திருவைந்தெடுத்தை ஓதலானான். வைசியன் சுப்ரியன் துதித்தல், தேவதேவரே, சங்கரா, என்னை காத்தருளுங்கள். மூலகங்களுக்கும் நன்மை தருபவர் தாங்கள் அல்லவா? தீயவர்களை அழிக்கும் ஏழை பங்காளராயிற்றே தாங்கள். இத்தீயவனிடமிருந்து எங்களை காத்தருளுங்கள். எனக்கு என்றென்றும் எல்லாம் தாங்கள் தானே. நான் தங்களது அடிமை அல்லவா? உங்களது பொருளான என்னை காத்தருளுங்கள். எனது ஆருயிரும் வாழ்வும் தாங்கள் என்றோ. சூதர் கூறுகிறார், சுப்ரியன் இவ்வாறு துதிக்கவே சிவபிரான் அங்குள்ள ஒரு பொந்திலிருந்து வெளித்தோன்றினார். அவரோடு கூடவே நாற்புறமும் பெருக்கதவுகள் கொண்ட ஒரு பெரிய கோவிலும் வெளித்தோன்றியது. அதன் நடுப்பகுதியில் அற்புதமான ஒரு ஜோதிலிங்கமும் காட்சியளித்தது. அதை சுற்றி சிவபிரானது பரிவாரங்களும் நின்றிருந்தன. இதை கண்ட சுப்ரியன் உடனே அச்சிவலிங்கத்தை முறைப்படி பூஜித்தான். பூஜனை முடித்ததும் சிவபிரான் தோன்றி தனது பாசுபதாஸ்திரத்தினால் அங்குள்ள சேனைத் தலைவர்களையும் அவனது பரிவாரங்களையும் படைக்கலைகளையும் அழித்து தன் அடிவனான சுப்ரியனை காத்தருளினார். அற்புத திருவிளையாடல்களில் புரியும் சிவபிரான், திருவிளையாடல்களை புரிவதற்கென்றே அவதாரம் மேற்கொள்ளும் சிவபிரான் அந்த வனத்திற்கு இவ்வாறு ஒரு வரமளித்தார். இன்று முதல் இவ்வனத்தில் எப்பொழுதும் அந்தணர்கள், கத்திரியர்கள், வைச்சியர்கள், வேளாளர்கள் என்கிற 4 வருணத்தார்களும் தங்கள் தங்கள் அறநெறி வழுவாது வாழ்வார்களாக. தமோ குணம் படைத்த அரக்கர்கள் இனி இங்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. சிறந்த முனிவர்களே இங்கு வசித்து வருவார்கள். சிவநெறி முறைகளை உபதேசிப்போர், பரப்புவோர், மற்றும் அதை செவ்வினை நடத்துவோர் ஆகியோரே இங்கு வசிக்க கடவுள். இதை அறிந்த அரக்கியான தாருகையின் மனம் கவலை கொள்ள பார்வதி பிராட்டியை துதிக்கலானாள். பிராட்டியும் நேரில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என வினவ, தாருகை, தாயே எனது வம்சத்தை காத்தருள வேண்டும் என வேண்டவே, தேவியும் நிச்சயம் உனது குலத்தை காத்தருள்வேன் என்று கூறி தன் மணாளரான சிவபிரானிடம் கூறலானாள். இறைவா, தாங்கள் இப்பொழுது கூறிய நெறிமுறைகள் இந்த யுகத்தின் முடிவில் நிறைவேறட்டும். அதுவரை இப்பொழுது இருக்கும் இந்த தாமசி படைப்பே இருக்கட்டும் என எனது எண்ணம். நானும் தங்கள் உடையவள் அன்றோ? தங்களுடன் தானே இப்பொழுதும் இருக்கிறேன். ஆகவே என சொல்லையும் உண்மையாக செய்யுங்கள். அரக்கியான இந்த தாருகையும் எனது சக்திகளில் ஒருவளல்லவா? அரக்கிகளிலேயே திரள் மிக்கவள். ஆகவே இவளே அரக்கர்களின் இவ்வரசை ஆளட்டும். இவ்வரக்கிகள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளும் இவ்வனத்திலேயே வசிக்கட்டும் என்பதே என் விருப்பம். சிவபிரான் கூறுகிறார், அன்பே, நீ இப்படி கூறுவதால் நான் சொல்வதையும் சற்று கேள். நான் அடியார்களை காத்தருள மகிழ்ச்சியுடன் இங்கே இருக்க போகிறேன். எவன் தன் வர்ணாசிரம நெறிமுறைகளை வழுவாது கடைபிடித்து ஒழுகுவானோ, அவன் பக்தியோடு என்னை தரிசித்து வழிபட்டால் அவன் பேரரசனாக விளங்குவான். இக்கலியுகத்தின் முடிவில், அதாவது சத்தியுகமான கிருதயுகத்தின் ஆரம்பத்தில், நிடது நாட்டு மன்னனான மகாசேனனின் மகனான வீரசேனன் அரசர்க்கு அரசனாக பேரரசனாக விளங்குவான். எனது பக்தனான அவன் பெருந்திரல் உடையவனாக இருப்பான். அவன் இவ்வனத்திற்கு வந்து என்னை தரிசிப்பான். தரிசனம் செய்த மாத்திரத்தில் அவன் பேரரசனாக ஆவான். சூதர் கூறுகிறார், பெரியோர்களே, இவ்வாறு உலகியல் திருவிளையாடல் புரிந்த இறைவனும் இறைவியும் நாகேஸ்வர ஜோதிலிங்கமாகவும் நாகேஸ்வரி என்கிற பார்வதி ரூபியாகவும் அவ்வனத்திலேயே நித்தியவாசம் செய்யலாயினர். சான்றோர்களுக்கு அருள் புரியும் இறைவன் அல்லவா நாகேஸ்வர ஜோதிலிங்கம் தோன்றிய வரலாறு இதுதான். மூவுலக மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கேட்பவர் பாவங்கள் நசிக்கப்பெற்று வேண்டியன வேண்டுவாறு அறைவர். அத்தியாயம் 31. ஸ்ரீ ராமநாதர் என்கிற ஸ்ரீ ராமேஸ்வர ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும். சூதபுராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றான ராமேஸ்வரர் என்கின்ற திரு ராமநாதர் என்னும் ஜோதிலிங்கம் முதன் முதலில் எவ்வாறு தோன்றினார் என்பதை இப்பொழுது கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்த போது அவரது மனைவியான சீதா பிராட்டியை அரக்கன் ராமணன் கவர்ந்து இலங்கைக்கு எடுத்துச் சென்றான். அப்பொழுது ஸ்ரீராமர் சுக்ரீவனோடு கூட 18 வெள்ளம் வானர சேனைகள் புடைச்சூழ சமுத்திரத்தின் வடகரைக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவர்கள் இக்கடலை கடந்து போய் எவ்வாறு ராவணனை வெல்வது என்பது குறித்து ஆலோசனை செய்தனர். இதற்கிடையில் ஸ்ரீராமனுக்கு ராவரட்சி தோன்றியது. அவர் வேண்ட வானரர்கள் ஓடோடி சென்று குளிர்ந்த இனிய நீரை கொணர்ந்து தந்தனர். ராமரும் அதை பருகத் தொடங்கவே, நம் இறைவனான சிவபெரும்பருளை இன்னும் தரிசிக்கவில்லையே, அப்படியிருக்க இந்நீரை எவ்வாறு பருகுவது என்ற ஒரு எண்ணம் திடீரென தோன்றியது. உடனே அவர் நீர் அருந்துவதை நிறுத்தினார். அங்குள்ள மணலினால் ஒரு லிங்கத்தை பிடித்தார். அப்பார்த்திவலிங்கத்திற்கு அவாகன முதலிய 16 வகை உபசாரங்களுடன் மிகவும் பக்தியோடு பூஜனை புரிந்தார். பன்முறை வணங்கி துதித்தார். பின் காதலாகி கசிந்து உருகி வேண்டலானார். ஸ்ரீராமர் துதிக்கிறார், பக்தவசலரே, நான் தங்களது பக்தன் அல்லவா? தங்களையே சரணமாக பற்றியவனாயிற்றே. தாங்களன்றோ எனக்கு உதவி புரிய வேண்டும். தங்களது அருள் இன்றி எனது செயல் எவ்வாறு பயனுடையதாகும்? ராவணனும் தங்களது பக்தன்தான். அவன் தங்களது வரவலத்தால் மிகுந்த செருக்கு கொண்டு அலைகிறான். மூலகையும் வெற்றி கொண்ட வீரன், அதனால் அவனை வெல்வது எளிதன்று. நானும் தங்களது பக்தன் தானே, தங்களைத்தானே நம்பியுள்ளேன். என்னிடம் உள்ளதோ சஞ்சல மனம் கொண்ட சிறிய வானாரப்படை. இறைவா, இதை கணிசித்து தாங்கள் என் பக்கம் தயை புரிய வேண்டும். சூதபுராணிகர் கூறுகிறார், இவ்வாறு வேண்டிய ஸ்ரீராமர் பன்முறை இறைவன் திருவடிகளில் தொழுது எழுந்தார். ஜெய ஜெய சங்கரா, சிவசிவ சங்கரா என்று உரத்த குரலில் துதித்தார். சிவபிரானது திரு ஐந்தெழுத்தை ஓதி தியானத்தில் அமர்ந்தார். நினைவு திரும்பியதும் திரும்ப பூஜனை புரிந்தார். மகிழ்ச்சியில் நர்த்தனம் செய்தார். நாத்தழுதழுக்க துதித்தார். அவர் நிலை பெரும் காதலில் கசிந்து உருகியது. இதனை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் இடதுபுறம் உமை அம்மையுடன் சுற்றிலும் சிவகணங்கள் சூழ ஜோதிமயமாக காட்சியளித்தார். ஸ்ரீராமா, உனக்கு நன்மையே நடக்கட்டும், வேண்டிய வரம் கேள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இறைவனின் இத்திருக்கோலத்தை காணப்பெற்றவர்கள் அனைவரும் தூய்மை அடைந்தனர், பெரும்பேறு பெற்றவர்கள் ஆனார்கள். சிவதர்மத்தில் நிலை நிற்கும் ஸ்ரீ ராமபிரான் சிவபரம்பருளை கண்டு வணங்கி துதித்து பூஜித்தார். இலங்கையில் ராவணனுடன் நடக்கும் போரில் தனக்கு வெற்றி வேண்டினார். சிவபிரானும் உனக்கு வெற்றியே உண்டாகும் என்று ஆசி வணங்கினார். தனக்கு வெற்றி வரவழைத்த சிவபிரானிடம் போர் முறைய அனுமதி கேட்டு தலை வணங்கி திரும்பவும் வேண்டினார். என் இறைவா, தங்கள் என்மேல் கருணை கொண்டு மகிழ்ந்தது உண்மையானால் இந்நிலவுலக மக்களை தூயவர் ஆக்கவும் அவர்களது நலன் கருதியும் தாங்கள் இங்கேயே நித்தியவாசம் கொள்ள வேண்டும். சூதபுராணிகர் கூறுகிறார், ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு வேண்டவே சிவபிரான் அங்கேயே ஜோதிலிங்கமாக நிலை கொண்டார். இவரை மூ உலகினரும் ஸ்ரீ ராமேஸ்வரர் என்று கொண்டாடினர். இவரது திருவருளால் ஸ்ரீராமர் கடலை கடந்து இலங்கை சென்று ராவணன் முதலிய அரக்கர்களை கொன்று
தன் மனையாளான சீதாபிராட்டியை திரும்ப பெற்றார். அது முதல் இத்தலம் இந்நில உலகில் பெரும் புகழ் பெற்றது. இத்தலத்து இறைவனான ஸ்ரீ ராமநாதர் பக்தர்களது விருப்பத்தை நிறைவேற்றிடுபவர், இகபர நலன்கள் அருள்பவர், தெய்வீக மனம் கமழும் கங்கையின் புனித நீர் கொண்டு ஸ்ரீ ராமநாதருக்கு திருமஞ்சனம் செய்பவன் ஜீவன் முக்தனாவான். இந்நில உலகில் தேவர்களுக்கும் கிட்ட ஒண்ணாத பெரும்பேர்களை பெற்று முடிவில் உயர்ந்த ஞான ஒளி பெற்று கைவல்யம் என்கிற முக்தி நிலையை நிச்சயம் பெறுவான். இதுவரை நீங்கள் வேண்டியபடி சிவபிரான் ஸ்ரீராம ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமநாதர் என்கிற ஜோதிலிங்கமாக காட்சி தந்தது பற்றி கூறினேன். இதன் பெருமை கேட்பவரது அனைத்து பாவங்களையும் களையும் திறல் உடையது. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோடி ருத்ர சம்ஹிதை அதிலே அத்தியாயம் 32-33 குஸ்மேஸ்வரருடைய ஜோதிலிங்கத்தினுடைய தோற்றமும் பெருமையும். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, இனி குஸ்மேஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும் என்ன என்பது பற்றி கூறுகிறேன். பக்தியுடன் கேளுங்கள். தென்னாட்டில் தேவகிரி என்கிற ஒரு பெருமை பெற்ற மலை உள்ளது. பார்க்க பார்க்க தெவிட்டாத அற்புத அழகு கொண்டது. அதன் அருகில் பிரம்மஞானியான சுதர்மா என்கிற அந்தணன் வசித்து வந்தான். அவன் பாரத்வாஜ குலத்தவன். அவனது மனைவி சுதேகா சிவதர்மத்தில் ஊறித் திளைத்தவள். பதிசேவையே பரமன் சேவை என்கிற நியதி கொண்டவள். இல்லறத்தை திறம்பட நடத்துபவள். அவனது கணவனான சுதர்மனும் சிவபூஜையிலும் விருந்தோம்பலிலும் நாட்டம் கொண்டவன். வேதநெறி ஒழுகும் அவன் தினமும் அக்னிஹோத்திரம் என்னும் தீயோம்பலை செய்து வருபவன். மூன்று வேளைகளிலும் சந்தியாமந்திரம் என்னும் நித்தியகர்மானுஷ்டானத்தை செய்து வந்ததால் அவனது ஒளி பகலவனை ஒத்திருந்தது. வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றிருந்த சுதர்மன் பல பல சீடர்களுக்கு போதித்தும் வந்தான். செல்வந்தனாய் இருப்பது போல் கொடையாளியாகவும் இருந்தான். எளிமை முதலிய நற்குணங்கள் நிரம்பிய அவன் சிவ பூஜையிலேயே எப்பொழுதும் காலம் கடத்தி வந்தான். சிவ பக்தனான அவன் சிவனடியார்களிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தான். சிவன் அடியார்களும் இவனை மிகவும் நேசித்திருந்தனர். இத்துணை சிறப்புகள் இருப்பினும் பல்லாண்டுகளாக புத்திரப்பேறு அற்றவனாக இருந்தான். இதனால் அவ்வந்தனன் கவலை கொள்ளாவிடனும் அவனது மனையாள் மிக்க கவலை கொண்டாள். அக்கம் பக்கத்தவர்களும் இதனால் இவளை நகையாடினர். கவலை கொண்ட அவள் தன் கணவரிடம் பன்முறை வேண்டியும் அவர் இவளுக்கு அறநெறிகளையும் ஞான நெறிகளையும் கூறுவாரானார். பெண்ணே, உலகில் யார் தாய், யார் தந்தை, மகன் யார், உறவினர்தான் யார், அன்பர் யார், எல்லோரும் தனக்கெனவே குறிக்கோள் கொண்டவர்கள். நன்கு ஆராய்ந்து பார். கவலையை விடு. ஒருவனுக்கு அவனது ஆன்மாதான் அவனை கடைத்தேற்றுவதும் தூய்மை செய்வதும். இதற்காக கவலை கொண்டு தினம் இதையே கூற வேண்டுமா? இவ்வாறு சொல்லியும் அவரது மனைவி சுதேகா பிடிவாதத்தை விடாமல் தன் தங்கையான குஸ்மா என்பவளை தனது கணவனுக்கு இரண்டாவது மனைவியாக்கினாள். திருமணம் செய்து கொள்வதற்கு முன் சுதர்மா சுதேகாவிடம், பெண்ணே, இப்பொழுது நீ உன் தங்கையிடம் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் இவளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பானேயாகில் நீ அவளிடம் பொறாமை கொண்டு நிச்சயம் சண்டையிடுவாய் என்று பன்முறை கூறியும் கேட்காமல், நான் என் தங்கையுடன் போட்டி போடுவேனா என்று உறுதிபடக் கூறி தன் தங்கையை தன் கணவருக்கே திருமணம் முடித்தாள். குஸ்மா ஒரு வேலைக்காரியை போல் தன் தமக்கைக்கு சேவை புரிந்தாள். இருவரும் மிகவும் அன்பாக பழகினர். தன் தமக்கையின் சொற்படி தினமும் 101 சிவலிங்கங்களை மண்ணினால் ஆக்கி முறைப்படி பூஜித்து வணங்கி அருகில் உள்ள குளத்தில் அதனை விசர்ஜனம் செய்தாள். அதாவது நீரிலே கரைத்தாள். இவ்வாறு 100,000 சிவலிங்கம் பூஜை செய்தாள். இறைவன் திருவருளால் அவளுக்கு நற்குண நலன்கள் கொண்ட ஓர் அழகிய மகன் பிறந்தான். இதனால் சுதேகா பொறாமை கொண்டாள். உரிய நேரத்தில் மகனுக்கு திருமணமும் முடித்தனர். வீட்டிற்கு மருமகள் வந்தாள். சுதேகாவின் பொறாமைத்தி மேலும் வளர்ந்தது. அறிவு மழுங்கியது. ஆகவே ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த மகனை ஒரு வாளால் பன்முறை வெட்டி துண்டுகள் ஆக்கினாள். அத்துண்டுகள் அனைத்தையும் முன்பே குஸ்மா எந்த முடிவில் தான் பூஜித்த 100,000 மண்ணானாலான சிவலிங்கங்களை கரைத்தாளோ அதே குளத்தில் வீசியறிந்து விட்டு வீடு திரும்பி நிம்மதியாக தூங்கினாள். குஸ்மாவோ தினம் போல் விடிபோரையில் எழுந்து சிவபூஜை புரியனானாள். முதல் மனைவியான சுதேகாவும் விழித்தெழுந்து பெருமகிழ்ச்சியோடு வீட்டு வேலைகளை கவனித்தாள். ஏன் தெரியுமா? முன்பு அவள் மனத்தில் இருந்த பொறாமைத்திதான் இப்பொழுது பிள்ளையை கொன்றதன் மூலம் அழிந்து விட்டதே. காலையில் எழுந்த மருமகள் கணவனது படுக்கை இரத்தக்கரை படிந்தும் ஆங்காங்கே சிறு சிறு மாமிச துண்டுகள் சிதறியும் கிடந்தது கண்டு பயந்து வருந்தினாள். தன் மாமியாரான குஸ்மாவிடம் சென்று, அம்மா, தாங்களோ உயர்ந்த விரதங்களை அனுஷ்டிப்பவர், தங்களது பிள்ளை எங்கே சென்றார்? அவரது படுக்கை இரத்தக்கரை படிந்து சிதறிய மாமிச துண்டுகளோடு காணப்படுகிறதே. அந்தோ இக்கொடுஞ்செயலை செய்தவர் யாரோ என்று கூறி அழுது புலம்பினாள். இதைக் கண்ட மூத்த மனைவியான சுதேகாவும், அந்தோ என்ன கொடுமை இது, வீடில் கெட்டேன் என்று வெளிக்காட்சிக்கு அழுது புலம்பினாள். ஆனால் உள்ளூர மகிழ்ச்சி கொண்டாள்.
குஸ்மாவோ தான் செய்யும் பார்த்திவ லிங்க பூஜையை நிறுத்தவில்லை. மனம் கலங்கவும் இல்லை. தன் மகனை காண வேண்டும் என்ற துடிப்பு கூட இல்லை. அவளது கணவனான சுதர்மனும் அவ்வாறே இருந்தான். நித்தியப்படி செய்ய வேண்டிய பூஜை முடியும் வரை அவர்கள் மற்றந்த விஷயங்களிலும் மனம் கொள்ளவில்லை. நடுப்பகலில் பூஜை முடிந்தது. குஸ்மா தனது மகனின் கோரமான படுக்கையை கண்டாள். ஆனால் சிறிதும் துக்கம் கொள்ளவில்லை.
எந்த இறைவன் இந்த மகனை அளித்தாரோ அவரல்லவா அவனை காத்தொருள்பவர். அவர் தொண்டர்களிடம் அன்பு கொண்டவர். காலனுக்கும் காலன், அடியார்களுக்கு தஞ்சமானவர். உலக நாயகரான சிவனன்றோ நமது காப்பாளர். அவ்விறைவன் மாலை தொடுப்பவன் போல நம்மை ஒன்று சேர்த்து கட்டுகிறார். பின்பு பிரிக்கவும் பிரிக்கிறார். இதில் நாம் கவலை கொள்வதால் என்ன லாபம்? அவர் சிவபிரான் தொண்டர்களிடம் அன்பு கொண்டவர். காலனுக்கும் காலன், அடியார்களுக்கு தஞ்சமானவர். உலக நாயகரான சிவனன்றோ நமது காப்பாளர். உலக நாயகரான சிவனன்றோ நமது காப்பாளர். அவ்விறைவன் மாலை தொடுப்பவன் போல நம்மை ஒன்று சேர்த்து கட்டுகிறார். பின்பு பிரிக்கவும் பிரிக்கிறார். இதில் நான் கவலை கொள்வதால் என்ன லாபம் என்று ஆன்ம விசாரம் செய்த குஸ்மா சிவனிடமே பொறுப்பை தள்ளி மனதில் திடம் கொண்டு துன்பத்தை உதறி தள்ளினாள். எப்பொழுதும் போலவே தான் அன்று பூஜித்த 101 பார்த்திவ லிங்கங்களையும் எடுத்துக்கொண்டாள். சிவராமாக்களை உச்சரித்துக் கொண்டே அக்குளத்திற்கு சென்றாள். பார்த்திவ லிங்கங்களை அக்குளத்தில் இட்டுவிட்டு திரும்பினாள். என்னே வியப்பு! அவளது மகன் அக்குளக்கரையில் நிற்பதைக் கண்டான். சூத புராணிகள் கூறுகிறார், அந்தனர்களே, அப்படி தன் மகன் உயிரோடு நிற்பது கண்ட அவனது தாய் குஸ்மா மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. அவள் எப்பொழுதும் போலவே அமைதியாக இருந்தாள். இதைக் கண்டு மகிழ்ந்த இறைவன் ஜோதிமயமாக அவள் எதிரில் காட்சியளித்தார். சிவபிரான் கூறுகிறார், நல்லெண்ணம் கொண்டவளே, உனது மனநிலை கண்டு நான் மகிழ்ந்தேன். விரும்பிய வரம் கேள். உன் சக்கரத்தியான உனது தமக்கே உனது மகனை கொன்றவள். ஆகவே நான் எனது முத்தலை சூதத்தினால் அவளை கொல்லப் போகிறேன். சூதர் கூறுகிறார், அப்பொழுது குஸ்மா சிவபிரானை தொழுது வணங்கி, இறைவா, இந்த சுதேகா எனது அக்கா, ஆகவே இவளை காப்பது தங்கள் கடமையே என்று வரம் வேண்டினாள். சிவபிரான் பதில் கூறுகிறாள், தாயே, அவள் பெருத்த அபகாரமன்றோ செய்திருக்கிறாள். அப்படி இருக்க அவளுக்கு உபகாரம் செய்ய நின்னுகிறாய். தீச்செயல் புரிந்த சுதேகா கொல்லப்பட வேண்டியவளாயிற்றே. குஸ்மா வேண்டுகிறாள், எம்பெருமானே, தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் தொலைந்து விடுகின்றன. எம்பெருமானே, தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் தொலைந்து விடுகின்றன. இப்பொழுது தங்களை தரிசித்த அவளது பாவக் குவியல்கள் தீயினில் தூசாய் சாம்பலாயிற்று. இன்னா செய்தாரையும் ஒருத்தல் அவர் விழுகும்படியாக நன்மையே புரிதல் என்கிற கொள்கை உடையவனை கண்டபோதே பாவங்கள் வெகு தொலைவிற்கு ஓடிவிடுகின்றனவே. அபகாரேஷு எச்சைவ ஹிபகாரம் கரோதிவை தஸ்ய தர்சனமாத்திரேன பாபம் தூரதரம் பிரஜேத். இறைவா, இவ்வுயர்ந்த கருத்தை சான்றோர்கள் கூற கேட்டிருக்கிறேன். ஆகவே சிவபரம்பொருளே, இவ்வாறான தீச்செயல் செய்பவள் செய்யட்டுமே, நாம் ஏன் திரும்ப செய்ய வேண்டும்? என்னை பொறுத்த மட்டில் தீங்கிழைபவருக்கும் தீங்கு இழைப்பவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். சூதர் கூறுகிறார், இவ்வாறு குஸ்மா கூறியதை கேட்ட கருணைக்கடலான சிவபிரான் பெருமகிழ்ச்சி கொண்டு, குஸ்மா, நீ இன்னொரு வரம் கேள், அது உனக்கு நன்மையே தரும். ஏனெனில் உன் அன்பு அப்படிப்பட்டது, உனது இயல்போ எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் உள்ளதே. சிவபிரான் கூறியதை கேட்ட குஸ்மா பேசலானாள், உலகநாயகா, அப்படி எனக்கு தாங்கள் வரமளிக்க விரும்புவீர்களேயானால் இவ்வுலகை காத்தருளும் பொருட்டு தாங்கள் எனது பெயர் கொண்டு இங்கேயே நித்தியவாசம் செய்ய வேண்டுகிறேன். இதை செவியற்ற இறைவன், அம்மையே, உன் வேண்டுதல் படி நான் உனது திருப்பெயர் கொண்டு குஸ்மேஸ்வரர் என்கிற திருநாமத்துடன் இத்தலத்திலேயே கோயில் கொண்டு எழுந்தருளியிருப்பேனாள். அது அனைவருக்கும் நலனே பயக்கும். இச்சிவலிங்கம் ஜோதிலிங்கமாக விளங்கும். இத்திருக்குளம் சிவலிங்கங்களின் திருக்கோயிலாக விளங்கும். ஆகவே இது மூவுலகங்களிலும் சிவாலயம் என்கிற திருப்பெயரால் புகழப்படும். இக்குளத்தை தரிசிப்பதாலேயே அவர்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக அமையட்டும். உயர்ந்த கொள்கைகளை உடையவளே, உனது திருக்குளத்தில் இன்று முதல் 101 தலைமுறைகள் உனது மகனைப் போன்றே உயர்ந்த குணங்கள் கொண்ட மகன் பிறப்பானாக. நிச்சயம் அவர்கள் அனைவரும் உயர்ந்த கற்புக்கலனான அழகிய மனைவி, திருவுக்கும் திருவான செல்வம், நிறைந்த வாழ்நாள் கொண்டு விளங்குவார்கள். சிறந்த அறிவுள்ள பண்டிதனாக இருப்பர். வள்ளல்கள் அவர். முக்தி என்னும் பெருஞ்செய்வம் பெருஞ்செல்வம் பெற தகுதியுடையவர் அவர். 101 தலைமுறை வரை அனைத்து குழந்தைகளும் குணக்குன்றுகளாக விளங்குவர். இவ்வாறு உன் குலம் தழைத்து விளங்கும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இவ்வாறு அருளிய இறைவன் அவ்விடத்திலேயே ஜோதிலிங்கமாக நிலை கொண்டார். அத்திருமேனியே குஸ்மேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம். அத்திருக்குளம்தான் சிவாலயம். இதைக் கண்ட சுதர்மன், குஸ்மா, சுதேகா மூவரும் அச்சிவலிங்கத்தை
நூற்றொரு முறை வலம் வந்து பூஜித்தனர். மன அழுக்கை துடைத்தனர். இன்பமாய் வாழ்ந்தனர். மகன் பிழைத்து வந்தது கண்ட சுதேகா விழினாள். தன் கணவரான சுதர்மனிடமும் தங்கையான குஸ்மாவிடமும் மன்னித்தருள வேண்டினாள். தன் பாவம் தொலைய விரதம் இருந்தாள். முனிவர்களே, இதுதான் குஸ்மேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம் தோன்றிய வரலாறு. இவரை பூஜிப்பதும் தரிசிப்பதுமே சுகத்தை வளர்ப்பதாகும். இதுவரை 12 ஜோதிலிங்கங்களின் தோற்றமும் பெருமையும் கூறினேன். இந்த ஜோதிலிங்கங்கள் இகபர நலன்களை விரும்பியவாறு அளிப்பவை. இவ்வரலாறுகளை கேட்பவரும் சொல்பவரும் படிப்போரும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுவர். போகத்தையும் முக்தியையும் பெறுவர். இந்த சம்ஹிதையினுடைய ஆரம்பத்திலே ஜோதிர்லிங்க தலங்களை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கிறது. அதை மீண்டும் நாம் காண்கிறோம். சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாலம் ஓங்காரே பரமேஸ்வரம் கேதாரம் ஹிமவத் பிருஷ்டே தாகின்யாம் பீமசங்கரம் வாராணசியாம் ச விஸ்வேசம் த்ரயம்பகம் கௌதமீ தட்டே வைத்தியநாதம் சிதாபூமௌ நாகேசம் தாருகாவனே சேதுபந்தே ச ராமேசம் குஸ்மேசம் து சிவாலயே த்வாதசைதானி நாமானி பிராதருத்தாய யஃபடேத் சர்வ பாபைர் விநிர்முக்தஹ சர்வ சித்தி பலம் லபேத். விடிவோரையில் எழுந்திருந்து இப்பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் திருநாமங்களை உச்சரிப்பவன் அனைத்து பாவங்களின் நின்றும் விடுதலை பெற்று அனைத்து சித்திகளின் பயனையும் பெறுகிறான். விரும்பியது அனைத்தையும் பெறுவான். தூய மனம் கொண்டு பயனில் கருத்தின்றி ஓதுபவன் திரும்பவன் தாயின் கருவறையில் புகான். இச்சிவலிங்கங்களை பூஜிப்பதால் இந்நிலவரையில் உள்ள 4 வர்ணத்தவர்களும் துன்பம் களைந்து முக்தி பெறுவர். இப்பன்னிரண்டு சிவலிங்கங்களின் பிரசாதத்தை உண்டவனது பாவங்கள் அந்நொடியிலேயே சாம்பலாகி விடுகின்றன. முனிவர்களே, இதுவரை 12 ஜோதிலிங்கங்களின் தோற்றமும் பெருமையும் கூறினேன். இந்த ஜோதிலிங்கங்கள் இகபர நலன்களை விரும்பியவாறு அளிப்பவை. இவ்வரலாறுகளை கேட்பவரும் சொல்பவரும் படிப்போரும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுவர். போகத்தையும் முக்தியையும் பெறுவர். சிவாய சிவாய.